நாடகம் நடிப்பன் சொன்னது இந்த அதிசூக்கமா ஐந்தொழில்களை செய்ததுனால இறைவனுக்கு எந்த விகாரமும் இல்லை என்ற கருத்தில் அதையும் சுவாமிகள் சொல்கின்றார்கள். இறைவன் ஐந்தொழில் செய்தல் உயிர்கள் போல கரணத்தான் அன்றி சங்கற்ப மாத்திரையார் செய்வது என்பது போன்ற நாடகம் நடிப்பன் என்றார். உயிர்கள்லாம் வந்து கருவிகரணங்களை விகாரமின்றி செலுத்துகின்றன, ஆனா அந்த கருவிகரணங்களை கொண்டு தொழில் செய்து அனுபவங்களை பெற்று அதனால் விகாரம் அடைகின்றன. ஆனா சிவபெருமானுக்கு எந்த நிலையிலும் விகாரம் கிடையாது. என்ன அப்படின்னா அவனுக்கு அனுபவம் என்பதே பொருந்தாத. என்ன அப்படின்னா எல்லாவற்றையும் எல்லா உயிர்களையும் அவன் தன்னுடைய சங்கற்பத்தினால் செலுத்துகின்றான். எனவே அவனுக்கு வந்து எந்த விகாரமும் கிடையாது. அதனாலதான் நாடகம் நடிப்பன் என்று சொன்னான். சரி, சங்கற்ப மாத்திரையால் செய்கின்றான் என்பது அதனுடைய கருத்து. இங்கு ஐந்தொழில்னு சொல்லியிருக்கிறாங்களே பாடல்ல, நலமிகு தொழில்களோடும், ஐந்து நலமிகு தொழில்களோடும் சொன்னாங்க. இங்க உள்ள ஐந்து நலமிகு தொழில்கள், இந்த ஐந்தொழில்கள் எவை? வழக்கமா சொல்ற ஐந்தொழில்களா என்றால் இல்லை. வழக்கமா சொல்ற ஐந்தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். இவை என்னன்னா இவை பெருந்தொழில்கள். அதாவது இந்த எல்லா புவனங்களையும் படைத்தல், அப்புறம் அவற்றின் கால எல்லை வரை அவற்றை நிலைபெறுத்துதல், அது அதான் காத்தல். அப்புறம் சங்கார காலம் வரும்போது எல்லாவற்றையும் ஒடுக்குதல். இந்த மாதிரி அப்புறம் உயிர்களுக்கு வந்து வினைப்போகங்களை மட்டும் நுகரும்படி செய்து ஏனையவற்றை மறைத்தல், நுகர்ச்சிக்கு வராமல் மறைத்தல். அருளுதல் போது பக்குவம் வந்த காலத்தில் அருளுதல், இருணை ஒப்புல வச்சு அருளுதல், இந்த மாதிரி இருக்கு. அதுதான் அது வந்து தூள ஐந்தொழில் என்று சொல்லப்படும். வழக்கமா சொல்லக்கூடிய ஐந்தொழில்கள் தூள ஐந்தொழில்கள். அப்புறம் உலகமெல்லாம் ஒடுங்கிய சங்கார காலத்திலே உயிர்கள் எல்லாம் சூக்கும உடலை மட்டும் கொண்டு, தூள உடல்லாம் நீங்கி போயிடும் சங்கார காலத்தில், சூக்கும் உடலை மட்டும் சார்பாக கொண்டு அதை ஆணவ மலத்தில் நல்லா அழுந்திருக்கும் உயிர்கள். அப்போ அந்த கேவல நிலையத்தான் அவை மீண்டும் அடைந்திருக்கின்றன. அந்த கேவல நிலையில் வைத்து உயிர்கள் வாழ் ஐந்தொழில்களை ஏற்றுகின்றார் சிவபெருமான். அப்படி அந்த சங்கார காலத்திலே எல்லாவற்றையும் ஒடுக்கிய நிலையிலே கேவலத்தை பட்டு கிடக்கின்ற அந்த உயிர்களிடத்திலே முதல்வன் செய்கின்ற ஐந்தொழில்கள் சூக்கும ஐந்தொழில்கள் என்று பார்த்தோம். இங்க சொன்ன ஐந்தொழில்கள் அந்த சூக்கும ஐந்தொழிலும் இல்லை. என்ன, அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்துதல் இருக்கின்றதே அதுதான் இங்க சொல்லப்படுகின்றது. அந்த ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில். ஆகவே இங்கு சொல்லி உள்ள ஐந்தொழில் அதிசூக்கும் ஐந்தொழில் ஆகும். அது அறிவுக்கு அறிவாய் நின்று உணர்த்துதல், அறிவித்தல், அறிவித்தல்ல நடக்கக்கூடிய ஐந்தொழில்கள். இன்று ஐந்தொழில் என்றது அறிவித்தல் கட்படும் அதிசூக்கும் ஐந்தொழிலை பாத்தீங்களா. இந்த பாடல்ல வந்து ஐந்தொழில்கள் என்றுதான் இருக்கின்றன, அதிசூக்கும் ஐந்தொழில் என்ற குறிப்பாக இல்லை. சுவாமிகள் உரையில் தான் அதை காட்டுகின்றார்கள். அதே மாதிரி பாருங்க, கருவியும் பொருளும் காட்டும்னு தொடங்கக்கூடிய பாடலை பார்த்தோமே, அதுல வந்து உலகெல்லாம் அறிந்து ஆக்கி உணர்த்தி அப்படின்னு வருது. அப்ப உலகெல்லாம் அறிந்து என்பது வந்து சூக்கும ஐந்தொழில், ஆக்கிங்கிறது தூள ஐந்தொழில், உணர்த்தி என்பது அதிசூக்கும் ஐந்தொழில். மூன்று ஐந்தொழில்களையும் இப்படி ஆசிரியர் குறிப்பாக உணர்த்துகின்றார்னு சுவாமிகள் தன்னுடைய உரையிலே காட்டினார்கள். இங்கேயும் இந்த பாடல்ல ஐந்தொழில்னு சொன்னது அதிசூக்கும் ஐந்தொழில்னு சொல்கின்றார்கள். ஆக பாடல்லையே இல்லையே, மூலத்திலேயே இல்லாத பெயர்களை இங்கே உரையிலே ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். உரையாசிரியராகிய சிவஞான சுவாமிகள் குறிப்பிடுகின்றார். பாடல்ல வந்து சூக்கும் ஐந்தொழில் என்றோ அதிசூக்கும் ஐந்தொழில் என்றோ இருக்கின்றதா? ஐந்தொழில் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப எந்த அடிப்படையில் குறிப்பிடுகின்றார் என்று நாம் நன்கு எண்ணி பார்க்க வேண்டும். ஆகமங்களிலே இந்த மூவகை ஐந்தொழில்களையும் அந்த பெயர்களிலே குறிப்பிட்டிருப்பதனாலே தூளம், சூக்குமோ, அதிசூக்குமோ என்று மூன்று வகையாக ஐந்தொழில்கள் பற்றி ஆகமங்களிலே கூறியிருப்பதனாலதான் சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகின்றார். ஆகமத்தில் சொன்னா அது ஆகமத்தோட உரையினர் அப்படி சொல்லிக்கலாம். இங்க ஆசிரியர் சொல்லலையே, சொல்லாத ஏன் குறிப்பிட்டார்னா இந்த நூல்கள் ஆகமத்தின் வழிவந்த நூல்கள், எனவே அவற்றுக்கு ஏயத்தான் இவற்றுக்கு பொருள் காண வேண்டும். அந்த மாதிரி மரபுகள்லாம் இருக்கின்றன. பாடல்ல சொல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா நமக்கு எத்தனையோ செய்திகள், உண்மைகள் நமக்கு தெரியாமலே போயிருது. ஆகவே ஆகமத்தின் வழிவந்த நூல்கள் நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் என்ற நோக்கிலே பார்க்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கின்றன. அதனாலதான் பாடியத்தில் அத்தனை செய்திகள் இருக்கின்றன. பாடியத்தில் சொல்ற அத்தனை செய்திகளும் சிவஞான போத சூத்திரத்திலேயோ உதாரண வெண்பாளையோ நேரடியா அப்படியே கிடைக்கின்றனவா எண்ணி பார்க்க வேண்டும். ஆகையினாலே அந்த ஆகமங்களில் உள்ள செய்திகளைத்தான் இங்கே ஆசிரியர் சுட்டுகின்றார் என்ற நோக்கிலே இங்கே உரையாசிரியர் சுவாமிகள் எடுத்து காட்டும் பொழுது நமக்கு இந்த ஐந்து ஒளியின் மூன்று வகைகள் புலனாகின்றன. சரி, இந்த பாடல்னால என்ன சொல்றாரு, அதிசூக்கம் ஐந்து ஒளியை சுவாமி செய்கின்றார்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இந்த பாடல அப்படி செய்வதனால அவருக்கு எந்த விகாரமும் சுவாமிக்கு கிடையாது என்று சொல்லுது. ஏன்னா உடல் கருவிகளை செலுத்தும் போது உயிருக்கு எந்த விகாரமும் கிடையாது. அது மாதிரி இந்த உலகத்தையே உடம்பாக கொண்டு இந்த அடிசூக்கும் ஐந்தொழிலை முதல்வன் செய்வதனால் முதல்வனுக்கு எந்த விகாரமும் கிடையாது என்றார். சரி, அதை ஒப்புக்கொள்ளலாம். இந்த அதிசூக்கும் ஐந்தொழில்களை சொல்லும் போது இவற்றை நலமிகு தொழில்கள்னு சொல்றீங்களே, இவை எப்படி நலமிகு தொழில்கள்னு ஆகும், இவை என்ன நலத்தை செய்கின்றன இந்த தொழில்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு விடை சொல்லதான் வருகின்ற பாடல் எழுகின்றதுன்னு சொல்றாங்க. அற்றேல் இவை நலமிகு தொழிலாமாறு யாஞ்சனம் என்பாரை நோக்கி எழுந்தது வரிஞ்சயுள் என்பது. ஆக வரிஞ்சயுளுக்கு இவ்வளவு அழகாக மேற்கோள் காட்டுறாங்க பாருங்க. அல்லது இந்த செய்யுளை படிச்சுட்டு அடுத்த செய்யுளை அதை தனியா படிச்சுக்கிட்டு ஒவ்வொரு செய்யுளும் தனித்தனியா ஏதோ செய்திகள் சொல்கின்றன போலும் அப்படின்ட்டு போவோம். ஆனா சுவாமிகள் வந்து எல்லாம் சிறப்பான உரை என்பது அதுதான். திருக்குறள்ல வந்து பரிமேலழகர் உரைக்கு என்ன சிறப்புன்னா அந்த ஒவ்வொரு குறளுக்கும் உள்ள அந்த தொடர்ச்சியை பாட்டுவார். ஒரு அதிகாரம் முடிச்சு இன்னொரு அதிகாரம் வரும்போது அந்த ரெண்டு அதிகாரங்களுக்கும் எப்படி தொடர்பு பட்டு இருக்கின்றன காட்டுவார். ஆக அந்த மாதிரி பாடலுக்கு அப்படி பொருள் சொல்லிட்டு போறதோட இல்லாம அந்த நயங்களை காட்டுவதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி முந்தைய பாடலுக்கும் இதுக்கும் உள்ள தொடர்ச்சி இந்த மாதிரி காட்டுவது சிறந்த உரையாசிரியர்கள் நம்ம பார்க்க முடியும். சிவஞான சுவாமியோட உரையை நம்ம பார்க்கணும். அது சித்தாந்த பாடல்களுக்கு அப்படி தொடர்ச்சி காட்டுவது குருவருள் பேருடையவர்களால்தான் முடியும். அது நம்முடைய ஆதினத்திலே அந்த குரு பரம்பரையினை சார்ந்து சிவஞான சுவாமிகள் இந்த ஞானத்தை பெற்றதனாலே இத்தனை சிறப்பாக அவர்கள் காட்டுகின்றார்கள். இந்த பாடலை பார்க்கலாம். இந்த அறிவுக்கறிவான் என்று சிவபெருமான் அறிவிக்கின்றாரே எல்லா உயிர்களுக்கும், அது அதிசூக்கும் ஐந்தொழில்னு சொல்றோம். அவை நலம் பயக்கும் தொழில்கள் அந்த அதிசூக்கும் ஐந்தொழில்கள். என்ன நலம் பயக்கின்றன, இதனால் உயிர்களாகிய நமக்கு என்ன நன்மை அப்படின்னு சொன்னால் அதை சொல்லுகிறது இந்த பாடல் சொல்கின்றது. ஆசிரியருடைய திருவாக்கிலே அந்த பாடலை காண்போம். தெரிந்து கொண்டு உறவு ஒன்றாக சென்று ஐந்து புலனும் பற்றி புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்து யோனி தெரிந்திடும் அதுவும் செய்து செய்தி கண்டு உயிர்கற்கெல்லாம் விரிந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அழிப்பன் மேலோன்னு அழகாக சொல்றார். குழந்தை சிவாச்சார சுவாமிகள் சொல்வதை அழகாக சொல்வதிலே அவர்கள் மிக மிக வல்லவர்கள். ஒவ்வொரு பாடலையும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்த பாடல்களில் உள்ள சொல் இன்பம் பொருள் இன்பம் எல்லாவற்றையும் நாம் அனுபவிக்க முடிகின்றது. அதை மிகச்சிறப்பாக அனுபவிக்க முடியும் போது நம்முடைய உரையின் துணை கொண்டு பார்க்கும் போது முடிகின்றது. தெரிந்து கொண்டு உறவு ஒன்றாக சென்று ஐந்து புலனும் பற்றி, இதுவும் ரொம்ப முக்கியமான பாடல். கடைசியில மேலோன் அப்படின்னு முடியுது இந்த பாடல். அந்த மேலோன் என்பதை முதல்ல வச்சுக்கணும். மேலோன் இறைவன் பதவுரையை பார்ப்போம். முதல் அடி பாருங்க, தெரிந்து கொண்டு உறவு ஒன்றாக சென்று ஐந்து புலனும் பற்றினது. அது எப்படி நம்ம வந்து கொண்டு கூட்டணும், ஐந்தும் பற்றி புலன் ஒரோ ஒன்றாக தெரிந்து கொண்டு சென்று. ஐந்தும் பற்றி ஐந்து பொறிகளையும் சார்ந்து புலன் ஒரோ ஒன்றாக, ஐந்து பொறிகள் மூலம் ஐந்து புலன்களை அறியலாம். மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்பொறிகள், இவற்றினால் ஐந்து புலன்களை அறியலாம். திருக்குறளில் சொன்ன முறைப்படி சுவை ஒளி ஊறு ஓசை மனம் ஐந்து புலன்கள், ஐந்து பொறிகளால் ஐந்து புலன்களையும் அறியலாம். ஆக ஐந்தும் பற்றி புலன் ஒரோ ஒன்றாக, ஒரோ ஒன்றாக ஒவ்வொன்றாக புலன்களை விடயங்களை ஒவ்வொன்றாக அறிந்து தெரிந்து கொண்டு சென்று, ஒவ்வொன்றாக அறிந்து செல்வதற்கு ஏதுவாகிய, சென்றுனா செல்வதற்கு ஏதுவாகியன்னு பொருள் விளக்கம் சொல்றாங்க. செல்வதற்கு ஏதுவாகிய புரிந்திடும் உணர்வினோடும் அடுத்தடி வருது. இதை மாற்றி வச்சுக்கணும், உணர்வினோடும் புரிந்திடும் ஏகதேச அறிவை நிகழ்விக்கும். ஏகதேச அறிவு சிற்றறிவு. ஐந்து பொறிகளையும் பற்றி அவற்றினால் அறியத்தக்க ஐந்து புலன்களை ஒவ்வொன்றாக அறிந்து கொண்டு சென்று, நாள்தோறும் அறிந்து கொண்டு சென்று. அப்படி அறிந்து கொண்டு செல்வதற்கு என்ன வேணும், சிற்றறிவு வேணும். கலை முதலிய தத்துவங்களால் ஆணவ மலச்சக்தி சிறிதளவாக ஒடுங்கினாதான் உயிர் ஐம்பொறிகளை சார்ந்து ஐம்புலன்களை ஒவ்வொன்றா அறிஞ்சிட்டு போக முடியும். ஆகவே அந்த சிற்றறிவு விளக்கத்தை செய்கின்றார் பெருமான். அதுதான் அதிசூக்கும் ஐந்தொழி. அந்த சிற்றறிவு விளக்கத்தை செய்து அதனால சிற்றறிவின் பயன் என்ன, உலக போகத்தை அனுபவித்தல், போகமும் கொடுத்து சிறு போகம் கொடுத்து. சிற்றறிவுன்னு சொன்னதுனால இந்த போகத்தை, உலக போகத்தை சிறு போகம்னு சொல்றோம். சிற்றறிவுனால சிறு போகம் தான். ஆக ஐந்து பொறிகளையும் பற்றி புலன் ஒன்றொன்றாக தெரிந்து கொண்டு சென்று செல்வதற்கு ஏதுவாகிய சிற்றறிவை இறைவன்னா விளக்கிறான். உயிர் வந்து ஐந்து பொறிகளையும் பற்றி ஐந்து புலன்களையும் ஒன்றொன்றா அறியணும்னா அப்படி அறிவதற்கேற்ற சிற்றறிவை முதல்வன் விளக்கணும். அதைத்தான் அதிசூக்கம் ஐந்தொழில் செய்து விளக்குறான். அந்த அப்படி அறிவை விளக்கி என்ன பண்றான், அந்த புலனை அறிந்ததனால சிறுபோகத்தை உயிர்களுக்கு ஊட்டுகிறான். அந்த சிறுபோகத்தை நுகர்ந்த உயிர்கள் அவற்றில் விருப்பு வெறுப்பு கொண்டு என்ன செய்யும், மேல்வினைகளை ஈட்டும். அந்த மேல்வினைகளுக்கு ஏற்ப மேலும் மேலும் பல பிறவிகளை கொடுக்கின்றான். பல்வேறு பிறவிகளிலே இந்த உயிர்கள் போக்குவரவு புரியும்படி செய்கின்றான். யோ அதான் யோனி திரிந்திடும் அதுவும் செய்து பல்வகை பிறவிகளிலே உயிர்களை திரிந்து வருமாறு செய்து. அப்படி பல வகை பிறவிகளிலே உயிர்கள் திரிந்து வருவதனால் உயிர்கள் பக்குவப்படுகின்றன. அதுக்கு உயிர்களுக்கு பக்குவம் உண்டாகும். அதான் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகின்னு பல பிறவிகளிலும் சென்று வந்த அந்த வரலாறு எல்லாம் திருவாசகம் குறிப்பிடும் பொழுது கடைசியில் என்ன சொல்றது, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று வீடுற்றேன். அப்போ அந்த பொன்னடிகளை காணக்கூடிய பக்குவம் வந்து அதனால வருது உயிர்களுக்கு. ஆகவே பிறவியில் படுத்து அதனால் உயிர்களுக்கெல்லாம் செய்தி கண்டு, அதனால் உயிர்கள் எவைக்கும் பருவம் உதிர்வித்து, செய்தி கண்டுனா என்ன, பக்குவத்தை ஏற்படுத்தி உயிர்களை பல பிறவிகளிலே உழலச் செய்து அதன் மூலம் உயிர்களுக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி. பல பிறவிகளை உழலச் செய்வதுதான் பேதித்து என்றார்கள். அதில் வினைப்போகங்களை ஊட்டுவது உயிர்களை பண்படுத்துதல் வளர்த்தல் தான் பேதித்து, நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை. ஆகவே இப்படி பல பிறவிகளிலே உயிர்களை உழண்டு வரச் செய்து அந்த உயிர்களுக்கு அதனால் பக்குவம் முதிரச் செய்து, பக்குவம் முதிர்ந்த பிறகு அந்த உயிர்களுக்கு மறுபடியும் சிற்றறிவை விளக்கி சிறுபோகத்தை கொடுக்க மாட்டார். பக்குவம் முதிர்ந்து விட்டதுன்னா அப்புறம் அந்த உயிர்களுக்கு எப்படிப்பட்ட அறிவை இறைவன் உணர்த்துகின்றார் அப்படின்னா, விரிந்திடும் அறிவும் காட்டி, விரிந்திடும் அறிவு வியாபக அறிவு, உயிர்களுக்கு வியாபக அறிவை நிகழ்வித்து, வீட்டையும் அளிப்பன். உயிர்களுக்கு வீடு என்றால் அது சிவபோகம், அதை சொன்னார் வீடுன்னு. வீட்டையும் அளிப்பன் பரபோகமும் கொடுத்தருள்வன் என்க. பரபோகம் என்பது சிவபோகம், மேலான போகம். சிவபோகம் மேலான போகம் என்பதனால் அதனை பரபோகம் என்றார். ஆக இந்த பாடல் என்ன சொல்கின்றது என்றால், மேலோனாகிய சிவபெருமான் உயிர்கள் ஐம்பொறிகளையும் பற்றி ஐம்புலன்களை ஒவ்வொன்றாக அறிந்து வருவதற்கு வசதியாக அந்த உயிர்களுக்கு சிற்றறிவை விளக்குகின்றான். விளக்கி அதன் மூலம் சிறுபோகங்களை ஊட்டுகின்றான். அதனால் உயிர்களை, உயிர்கள் வினைகளை புரிய அந்த உயிர்களுக்கு பல பிறவிகளிலே பிறந்து வருமாறு அந்த உயிர்களுக்கு வாய்ப்பினை அளிக்கின்றான். அப்படி பல பிறவிகளிலே உயிர்கள் உழன்று வர அந்த உயிர்களுக்கு பக்குவம் எழுதுகின்றது. அப்படி பக்குவம் எழுதிய நிலையிலே அந்த உயிர்களுக்கு விரிந்திடும் அறிவை காட்டி பெரு பரபோகமாகிய வீட்டின்பத்தை கொடுக்கின்றான். ஆகவே இதனால் உணரப்படும் செய்தி என்னவென்றால், சிறுபோகம் விளையணும்னா உயிர்களுக்கு சிற்றறிவு விளக்கம் ஏற்படணும். அது மாதிரி உயிர்களுக்கு பரபோகம் விளையணும்னா அந்த உயிர்களுக்கு வியாபக அறிவு விளக்கணும். ரெண்டு விதமான அறிவையும் சிவபெருமான் தான் அந்த உயிர்களுக்கு விளக்குகின்றார். உயிர்களுக்கு சிற்றறிவு விளக்கம் செய்வதும் சிவபெருமான் தான், உயிர்களுக்கு வியாபக அறிவை விளக்குவதும் சிவபெருமான் தான். சிற்றறிவை விளக்குவதன் மூலம் சிறுபோகங்களை ஊட்டுகின்றார். அதனால் பல பிறவிகளிலும் உயிர்கள் சென்று வருகின்றன, அதனால் பண்படுகின்றன. எனவே அதன் மூலம் அது வியாபக அறிவை பெறுகின்றன. அந்த உயிர்கள் வியாபக அறிவை பெற்று வீட்டின்பத்தை தலைப்படுகின்றன. உயிர்கள் வந்து எதிர்காலத்தில் வியாபக அறிவை பெறணும், வீட்டின்பத்தை அடையணும்னா இப்ப நிகழ்காலத்தில் சிற்றறிவோடு விளங்கி உலக போகங்களை நுகர்ந்தால்தான் முடியும். ஆகவே உயிர்களுக்கு அறிவுக்கறிவாய் இருந்து சிற்றறிவை விளக்கி உலக போகங்களை ஊட்டுகின்றானே வினைப்போகங்களை. அந்த வினைப்போகம் உலக போகங்களை நுகர்ந்துட்டா உடனே நாளைக்கு வந்து பக்குவம் வந்துடும் அப்படியே அர்த்தம் இல்ல. வினைக்கு ஈடாக நுகர்வதனால பக்குவம் வரும், அதுதான் காரணம். நான் விருப்பப்படி எல்லாம் நுகரணும்னு நினைச்சா எனக்கு பக்குவம் வராது. அதனாலதான் என் விருப்பப்படி எல்லாம் போகங்களை ஊட்டுவதில்லை. வினை என்ன வினை இருக்கிறதோ அது தகுந்தபடி ஊட்டுறான். அதுல வந்து இறைவன் ரொம்ப கண்டிப்பா இருக்கின்றான். வினைக்கேற்ற பலனைத்தான் நுகர முடியும் அப்படின்னு ஒரு நியதி வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த போகங்களே நுகர்ந்துகிட்டு இருக்கணுங்கிறது முடிவான லட்சியம் அல்ல. பரபோகத்தை நுகரும் அளவுக்கு நாம வந்து பக்குவப்படணும்னா அப்ப வினைக்கீடான முறையிலே உலக போகங்களை நுகர்ந்தால் தான் பக்குவம் என்பது வரும். அதனாலதான் அந்த வினைக்கு ஏற்ப ஊட்டுவதிலே முதல்வன் கண்டிப்பா இருக்கிறார். நாம அதை கருணையின்றி இருக்கிறார். சில சமயம் தவறாக புரிந்து கொள்கின்றோம். ஏனென்றால் இந்த பிறவியை கொடுத்ததன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், வீடு பேரை நோக்கி நாம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பிறவியை கொடுத்திருப்பவர் அந்த நோக்கத்தை தான் கொடுத்திருக்கின்றார். ஆனால் பிறவி வாழ்கின்ற நாம் அந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதனால பிறவி கொடுத்தவனுடைய நோக்கமும் அது பெற்றவர்களுடைய நோக்கமும் எப்பவும் ஒத்து இருக்கின்றதோ அப்பந்தான் கொடுத்தவனுடைய அந்த கருணை வந்து பெற்றவர்களாகி நமக்கு புலனாகும். ஆகையினாலே அந்த நோக்கிலே சொல்கின்றார்கள், அதை நாம் அந்த நோக்கிலே உணர வேண்டும். ஆக இந்த அறிவுக்கறிவாய் இருந்து உணர்த்துகின்ற அதிசூக்கும் ஐந்தொழில்கள் எவ்வளவு நலம் பயக்கின்றன பார்த்தீர்களா, எவ்வளவு நலமான ஐந்தொழில்கள் அவை. இன்றைக்கு வந்து வினைக்கீடாக உணர்த்துவது நமக்கு பக்குவத்தை அறிவிப்பதற்கு, பக்குவத்தை அறிவிப்பது வியாபக அறிவை உண்டாக்கி வீட்டின்பத்தை நாம் நுகர்வதற்கு. ஒன்னத்துக்கும் வழி இல்லாம கிடந்தோம் தேவலாபத்தை பட்டு, அதை வந்து நினைக்க நினைக்கதான் நமக்கு சிவபெருமான் மேல அன்பு வரும். சிவபெருமான் மேல அன்பு வரணும்னா நம்முடைய ஆதி வரலாறு என்ன, எப்படி கிடந்தோம் நாம, இன்னைக்கு நம்ம இந்த பிறவி அளவிற்கு எடுத்திருப்பவர் யார் என்று அந்த நோக்கில் நினைக்க வேண்டும். அதெல்லாம் சொல்றேன். அப்படி அறிவுக்கறிவாய் இருந்து உணர்த்தி அதிசூக்கம் ஐந்தொழில் செய்வது உயிர்களை பக்குவப்படுத்தி வியாபக அறிவினை பெறுவதற்காகத்தான், பெற செய்வதற்காகத்தான் என்று சொல்கின்றார். ஆகவே இஞ்ஞன இறைவன் இஞ்ஞனம் ஏகதேச அறிவை நிகழ்வித்து சிறுபோகம் கொடுத்து பிறவியில் படுத்துதல் இதற்காக வேண்டி, அதனால் பருவம் முதிர்வித்து வியாபக அறிவை நிகழ்வித்து பரபோகமும் கொடுத்தற் பொருட்டு என்பதான். உலக போகம் மட்டுமல்ல பரபோகமும் கொடுத்தற் பொருட்டு என்பதான். அதனாலதான் இந்த அதிசூக்கம் ஐந்தொழில்கள் நலமிகு ஐந்தொழில்கள். அதுதான் விசேட ஒளி பாருங்க, அருமையாக சொல்றாங்க. ஏகதேச அறிவு நிகழ்ந்தன்றி சிறுபோக நுகர்ச்சி செல்லாமையும், வியாபக அறிவு நிகழ்ந்தன்றி பரபோக நுகர்ச்சி செல்லாமையும் உணர்த்துவார் புரிந்திடும் உணர்வினோடு போகமும் கொடுத்து என்றும் விரிந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அளிப்பான் என்றும் கூறினார். சிற்றறிவு விளக்கம் இல்லாட்டா உலக போகத்தை நுகர முடியாது, பேரறிவு விளக்கம் நிகழாட்டா சிவபோகத்தை நுகர முடியாது. அதனாலதான் ரெண்டையும் சேர்த்தே சொல்றார், சிற்றறிவை விளக்கி உலக போகம் கொடுக்கிறார், பேரறிவு விளக்கம் செய்து வீட்டின்பம் கொடுக்கிறார்னு அப்படி சேர்த்து சேர்த்து சொல்லியிருக்கிறார். புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்துன்னு சொன்னார், விரிந்திடும் அறிவும் காட்டி வீட்டையும் அளிப்பன் என்றார். ஆக இப்படி இனிய ஓசையெல்லாம் நாம உலகத்து கதைகளை வந்து ரொம்ப வர்ணனையா சொல்ற உலக காவியங்கள்ல பார்க்கலாம். இந்த மாதிரி அருமையான சந்த நயம் தொடை நயத்தெல்லாம் அரிய அற்புதமான தத்துவஞான செய்திகளை வந்து இத்துணை இனிய ஓசை நயத்தோடு சொல்லக்கூடிய நூல்கள் நம்ம வந்து பார்க்கணும்னா நம்ம சித்தாந்த சாஸ்திரங்களை தான் பார்க்க முடியும். அதிலும் குறிப்பா நம்ம அருணந்தி சிவாச்சாரிய சுவாமிகளுக்கு அதுல தனிச்சிறப்பான இடம் உண்டு. ஆக இதனானே தூள ஐந்தொழிற்கப்படுவதாகிய அவ் அதிசூக்கும் ஐந்தொழிற்கு பயன் கூறப்பட்டது. படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளன்னு அந்த பிரம்மாண்டமான முறையிலே செய்யப்படுகின்ற அந்த தூள ஐந்தொழில்கள்ல அதுல ஒரு பகுதியாக அடங்கி இருப்பது அந்த அதிசூக்கும் ஐந்தொழில். இதை உணர்வது ரொம்ப அரிது. அதனாலதான் அதிசூக்குவமானது இந்த ஐந்தொழில், மிக நுட்பமானது. அதனாலதான் அதிசூக்கும் ஐந்தொழில் என்று சொல்லப்படுகின்றது. அறிவுக்கறிவா இருந்து அதை ஐந்தொழில் செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த அதிசூக்கும் ஐந்தொழிலை போன பாடல எப்படி உலகமே உருவமாக யோனிகள் உறுப்பதாக இலகு பேர் இச்சா ஞான கிரியை உட்கரணமாக என்று இங்கே ஆசிரியர் வர்ணித்தாரோ, இந்த முறைப்படி அண்டம் உருவாகி அங்கம் சராசரமாய் கண்டசக்தி மூன்று உட்கரணமாய் தொண்டுபடும் ஆவி புலனுக்கு அறிவளிப்ப ஐந்தொழிலும் மேவி தனி நடத்தும் மேலோனே என்று சொல்லி கந்தர் கடிவன்பாவிலே குமரகுரு சுவாமிகள் சொல்வதையும் நாம் இங்கே ஒப்பு நோக்கி சிந்திக்க வேண்டும். அதிலும் அப்படி அருமையாக சொல்லியுள்ளார். அற்றேல் அதிசூக்கும் ஐந்தொழின் பயன் வந்து உயிர்கள் சிறுபோகம் நுகர்வதோடு மட்டுமல்லாமல் நாளைக்கு பக்குவப்பட்டு சிவபோகம் நுகர்வது. அதனால அந்த அதிசூக்கம் ஐந்தொழிலுக்கு பயன் கூறப்பட்டது. நான் சரி இதன் மேல ஒரு கேள்வி வருது, மறுப்பு எதுவும் இல்லை. இப்ப வரப்போற வினா வந்து மறுப்பு எதுவும் சொல்லல, ஒரு பொதுவான ஒரு வினாவை எழுப்புகின்றான். அப்போ அந்த உயிர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு உபகாரத்தை முதல்வன் செய்கின்றானே, அது ஒவ்வொரு உயிருக்கும் எத்தனையோ உயிர்களுக்கு வீட்டின்பத்தை கொடுத்து விட்டான். எத்தனையோ உயிர்கள் நான் வகுத்த நெறியில் நின்று அந்த பொய்தீர் ஒழுக்க நெறியில் நின்று வீட்டின்மை அடைந்து விட்டன. ஆனா இன்னும் அடையாம இருக்கிற உயிர்களை பார்த்து பாருங்க, இத்தனை உயிர்கள் அடைஞ்சிட்டது, நீங்க இன்னும் வந்து வழிக்கு வரமாட்டேங்க, நான் என்ன செய்வது அப்படின்னு கைவிட்டல. ஒரு உயிரை கூட அப்படி கைவிட மாட்டார் சுவாமி. எல்லா உயிருக்கும் அந்த வீட்டின்பத்தை கொடுத்தே தீர்வார போற்றி பகருடைய சொல்கின்றது. அப்படி இந்த கருத்தை போற்றி பகருடைய சொல்கின்றது. சர்வ ஆன்மாக்களும் முத்தையை சார்ந்தே விடும் என்ற தலைப்பில் ஒரு நூலே உள்ளது. அது சிவத்திருவாளர் சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் அவருடைய ஆசிரியர், அவர்கள் அவருடைய ஆதினவித்துவானாக இருந்த சிதம்பராமலிங்கம் பிள்ளைக்கு ஆசிரியர் என்று சொல்வார்கள். எல்லா ஆன்மாக்களுக்கும் சுவாமி முத்தி கொடுத்தே விடுவார். அப்ப எல்லா ஆன்மாக்களையும் அப்படி வந்து கரையேற்றணும் உய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வன் நினைக்கின்றாரே, இதனால் அந்த முதல்வனுக்கு ஆகக்கூடியது என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். இந்த வினாவை எடுத்து எடுத்திருக்கின்றானே இந்த வினாவை எழுப்பியது எவ்வளவு பாராட்டாலும் தரும். ஏன்னா இதன் மூலம் முதல்வன் நம் மேல் வைத்திருக்கின்ற கருணையை நாம் உணர்வதற்கு அது ஏதுவாகின்றது. அப்படி ஒரு வினாவுக்கு அற்றேனும் அப்படியானாலும் எல்லாம் நலமிகு தொழில்கள் தான் முதல்வன் செய்யறான். இருந்தாலும் அதனால் இறைவனுக்கு ஆக கடவுது என்னை, இறைவனுக்கு என்ன பயன், அவனுக்கு ஆக போற பயன் என்னை என்பாரை நோக்கி எழுந்தது வருந்தையுள் என்பது என்று கேட்பவர்களுக்கு விடை கூற வந்ததுதான் வருந்தையுள். என்ன சொல்றார், இந்த இவ்வளவு ஐந்துகளை செய்தாரே, சூடம் சூக்குமா அதி சூக்குமான்னு இப்படி எல்லாம் செய்து உயிர்களுக்கு தான் கிடைத்த பெரும் பயன் கிடைக்கிறது. இதனால முதல்வனுக்கு கிடைக்கூடிய பயன் என்ன, உயிர்களுக்கு கிடைக்கூட பயனை சொன்னீங்க, வீட்டின்பம் கிடைக்குது, முதல்வனுக்கு அதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டேன். சொல்லில செய்யறவனுக்கு என்ன பயன், அப்ப அதுக்கு விடை சொல்றாரு பாருங்க. அருளது சக்தியாகும் அறந்தனக்கு, அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை, அந்த சிவமின்றி சக்தி இல்லை, மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அளிப்பன், கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல ஈசன். பதவுரை பார்க்கலாம். அருளது அறந்தனக்கு சக்தியாகும், அஞ்ஞனம் கொடுத்து காட்டி அளிப்பதாகிய அருள். அருள்னு சொன்னது என்ன அருள், போன பாடல சொன்னார்களே கொடுத்து காட்டி அளிப்பன் சொன்னார். எதை கொடுத்து எதை காட்டி எதை அளிப்பன், போன பாடல பார்க்கணும். கொடுத்து என்றால் எதை கொடுத்து, போகமும் கொடுத்து, புரிந்திடும் உணர்வினோடும் போகமும் கொடுத்து, சிற்றறிவோடு சிறுபோகமும் கொடுத்து, காட்டி காட்டின அந்த சிற்றறிவு சிறுபோகத்தால உயிர் பக்குவப்பட்ட உடனே காட்டி விரிந்திடும் அறிவும் காட்டி, வியாபக அறிவை காட்டி அளிப்பன், வீட்டையும் அளிப்பன், அக சிறுபோகம் கொடுத்து அதனால் உயிர் பண்பட அதன் காரணமாக வியாபக அறிவு காட்டி வீட்டையும் அளிப்பன்னார். ஆகவே கொடுத்து நான் ஒரு வினைப்போகம் கொடுத்து காட்டி நான் பக்குவப்பட்ட நிலையில் வியாபக அறிவை காட்டி அளிப்பண்ணா வீடு வீட்டின்பத்தை அளிப்பன். அதான் கொடுத்து காட்டி அளிப்பது எது, அந்த முதல்வனுடைய கருணை திருவருள். அப்படி கொடுத்து காட்டி அளிப்பதாகிய அக்கருணையும் இறைவனுக்கு இயற்கை குணம் எனப்படும் சக்தியான். இறைவனுக்கு அது செயற்கை குணம் அல்ல, இயற்கை குணம். உயிர்கள் மேல வச்சிருக்கிற இறைவன் வச்சிருக்கிற கருணை அவனுடைய இயற்கை குணம். அந்த கருணையைத்தான் சக்தின்னு சொல்றோம். அருளை இன்றி தெருள் சிவம் இல்லை. ஐயா இந்த தொழில்களெல்லாம் செய்வதனால இறைவனுக்கு என்ன பயன் கேட்டீர்களே, அவனுக்கு கருணையே இயற்கை குணமாக ஆயிட்டது. தண்ணீருக்கு எப்படி குளிர்ச்சி அதன் இயல்போ, அது மாதிரி சிவபெருமானுக்கு கருணை என்பது இயல்பு. அவன் பெரிய கடல், ஆனா முழுக்க முழுக்க கருணை கடல், பரங்கருணை தடங்கடல். அங்க பிறவிய பெருங்கடல் சொன்னதுனால நாம அஞ்ச வேண்டியதில்லை. சிவ சிந்தனைன்னு ஒண்ணு இருந்தா இந்த பிறவி எவ்வளவு பெரிய கடல்னு அஞ்ச வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பிறவி வந்து ஒரு கடல்னு வர்ணிக்கிற மாதிரி அவன் அவனுடைய கருணையையும் வந்து கடல்னு வர்ணிக்கின்றார்கள். அந்த கருணை கடல் இந்த பிறவி கடல் இருந்து நம்மளை காப்பாத்திரும். கரையிலா கருணைமா கடலை என்று திருவிசைப்பாசிரியர் சொல்றார். கற்றவர் விளங்கும் கற்பக கனியன்னு சொல்லிட்டு கரையிலா கருணை மா கடலை. ஆகவே இந்த பிறவி கடல் மாதிரி நம்மளை அச்சுறுத்தினாலும் அந்த கருணையிலா கரையிலா கருணைமா கடல் நம்மளை ஈடேற்றிடும் சொன்னாரு. அந்த கருணை வந்து ஏன் அப்படி கருணை வைக்கிறான், அதனால இறைவனுக்கு என்ன பயன் அப்படின்னு இங்க வினா எழுப்பப்படுகிறது. ஏன் கருணை வைக்கின்றான் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஏன்னா அது அவனுடைய இயல்பு, அவன் இயல்பே அப்படித்தான், கருணை வைப்பதான் அவனுடைய இயல்பு. அதுக்கு மேல அதுல காரணம் எதுவும் சொல்ல முடியாது. நீர் குளிருதுன்னா ஏன் குளிர்கிறது அப்படின்னு கேட்டா அதன் இயல்பு தானே சொல்ல முடியும். இந்த மாதிரி உயிர்கள் மேல் கருணை வைப்பது அவனுடைய இயல்பு. சிவபெருமான் எப்படிப்பட்டவர் பார்த்தீர்களா, இந்த பாடலை தான் உணர்த்துல. அந்த கருணை அந்த குணம் இன்றி குணி இருக்காது. இந்த கருணை இன்றி சிவபெருமான் இல்லை. ஆகவே சக்தி இன்றி சிவம் இல்லைன்னு சொன்னதுக்கு தத்துவம் இதுதான். எப்படி நாம விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவ அருட்குணத்தை இன்றி குணியாகிய தெருள் சிவம் இல்லை. தெருள் என்பது தெளிவு, தெருள் சிவம் இல்லை. அது மாதிரி அந்த சிவமின்றியும் சக்தி இல்லை. அச்சிவத்தை இன்றி அந்த அருளும் இல்லை. ஆதலால் அந்த அருட்சக்தியும் சிவத்தை நீங்கி இருக்காது, சிவமும் அந்த அருட்சக்தி நீங்கி இருக்க மாட்டான். ஆதலால் எப்படி கதிரவனுக்கு விட்டு கதிரவனை விட்டு அந்த கதிர் ஒளி நீங்கி இருக்காதோ, எப்போதும் கதிரவனோட அந்த கதிர் ஒளி சேர்ந்திருக்கும். ஏன்னா அந்த அந்த கிரணங்கள் வந்து அவனுக்கு அந்த கதிரவனுக்கு குணமாக இருப்பது போல, அதான் அருட்கண்ணார் கண்ணுக்கு இரவி போல் நிற்கும் அரண் முதல் நூலையும் இதே ஓமை தான் சொன்னார். அதைத்தான் அங்க ஓமையை சொன்னார். கண்களுக்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியை போல, கண்கட்கு புறையுருளினை கிரணத்தால் ஓட்டி பிரகாசத்தினை செய்கின்ற ஞாயிறு போல மண்ணுயிர்க்கு மருளினை அருளால் காட்டி அளிப்பன் ஈசன். நிலைபெற்ற உயிர்கட்கு மயக்கத்தினை தனது அருளாலே நீக்கி அனுக்கிரகம் செய்வன் இறைவன். எப்படி கதிரவன் வந்து தன்னுடைய கிரணங்களாலே புறையுருளை நீக்கி கண்களுக்கு விளக்கம் தருகின்றானோ, கதிரவன் அப்படி செய்வதைப் போல இங்கு முதல்வனும் தன்னுடைய அருளினாலே கருணையினாலே உயிர்களுக்கு உடைய மயக்க உணர்வை நீக்கி, அதாவது மயக்க உணர்வை செய்கின்ற ஆணவ இருளை நீக்கி உயிர்களுக்கெல்லாம் பேரின்ப விளக்கம் தருவான் என்று கூறுகின்றான். அவனுக்கு அவ் அருட்குணம் மேம்படுதலின் வேறாய் ஆண்டைக்கு ஆக கடவுது பெரிதில்லை என்க. இது அடைப்புக்குறிக்குள்ள போட்டிருக்காங்க. ஏன்னா கேட்ட வினாவுக்கு இந்த பதில் வந்து அங்க பெறப்படணும், அதனால வருவித்து சொல்கின்றார்கள். எப்படி கதிரவனுக்கு வந்து புறையுருளை ஓட்டி கண்களுக்கு விளக்கம் செய்வது கதிரவனுக்கு இயல்பா இருக்கிறதோ, அதுபோல ஆன்மாக்களுடைய அக இருளாகிய அந்த மலத்தை நீக்கி ஆன்மாக்களுக்கு பேரின்ப விளக்கம் தருவது, அந்த தரக்கூடிய அந்த கருணை இறைவனுக்கு குணமாகவே இருக்கின்றது. அந்த குணத்தை விட்டு, அருட்குணத்தை விட்டு குணியாகிய சிவம் ஒருபோதும் நீங்கி இருக்காது. அந்த அருட்குணமாகிய சக்தியும் குணியாகிய சிவத்தை விட்டு நீங்கி இருக்காது. அதனால அவன் எல்லா உயிர்களையும் ஈடேற்றக்கூடிய தொழில்களை செய்து கொண்டுதான் இருப்பான். அந்த கருணை தான் அதுக்கு காரணம் ஒழிய வேற எந்த காரணமும் அங்க இல்லை. அவனுக்கு ஆக போறது ஒன்றும் இல்லை என்று கூறினான். பொழிப்புறையிலும் சொன்னார், பொழிப்புறையை பார்க்கிறான். அஞ்ஞனம் கொடுத்து காட்டி அளிப்பதாகிய அக்கருணை இறைவனுக்கு இயற்கை குணம் எனப்படும் சக்தி ஆகலான் குணம் குணியை விட்டு நீங்காமையின் ஞாயிற்றுக்கு ஒளி போல இறைவனுக்கு அவ் அருட்குணம் மேம்படுதலின் வேறாய் ஆண்டைக்கு ஆக கடவுது பெரிதில்லை. அந்த கருணைதான் உயிர்கள் அவன் ஈடேற்றணும் நினைக்கிறதுக்கு அவனுடைய கருணைதான் காரணமும் ஒழிய வேற எந்த பயனும் அவன் முதல்ல கிடையாது. அதான் அந்த ஒன்றில்லாம் ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றதொன்று என்பார் என்று திருவாசகத்திலே தந்ததன் தன்னை தந்ததுன் தன்னை என்ற பாடலிலே சொல்கின்றார்களே, தந்ததுன் தன்னை கொண்டதன் தன்னை என்ற பாடலிலே சொல்வார்கள். உன்னை பெற்று நான் அந்தமில்லா ஆனந்தத்தை அடைகின்றேன், என்னை பெற்றதனால் உனக்கு எந்த பயனும் உண்டா அப்படின்னு கேட்கின்றார்கள். ஆகவே உயிர்களுக்கு வீட்டின்பத்தை கொடுப்பதனாலே சிவபெருமானுக்கு எந்த பயனும் இல்லை. இப்ப ஏன் அப்படி வீட்டின்பத்தை கொடுக்கிறான்? அது நேரடியாக அந்த உயிர்களுக்கு கொடுக்க முடியுதா? பக்குவமே இல்லை. பல பிறவிகளில் அவர் அந்த உயிர்களை பக்குவப்படுத்தி பொறுமையாக அந்த உயிர்களை வளர்த்து கொடுக்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு பிரயாசம் ஏன் எடுக்கின்றான் அந்த முதல்வன் அப்படின்னு கேட்டா, அவனுடைய கருணை, அவனுக்கு அவ்வளவு கருணை இருக்கின்றது, அதை தவிர வேற காரணம் எதுவும் சொல்ல முடியாது என்று அருமையாக கூறினார்கள். இதனானே அவ்வாறுள் இறைவனுக்கு அணிகலமாதல் கூறப்பட்டது. எப்படி முடிக்கின்றார்? அதனால எவ்வளவு இறைவன் வந்து எவ்வளவு அழகானவன். அணிகலன்கள் வந்து அணிபவருக்கு அழகு சேர்க்கும். இறைவனுக்கு வந்து அழகு சேர்ப்பது அவனுடைய இந்த பேரருள் உடைமை என்ற இந்த குணம் தான். இந்த என் குணங்கள்லையும் மிகச்சிறந்தது பேரருள் உடைமை. மற்ற குணங்கள்லாம், மற்ற ஏழு குணங்களும் அந்த இறைவனுடைய பெருநிலையினை நமக்கு உணர்த்துகின்றன. ஏப்பா தன்மயத்தனா இருக்கிறான், நம்ம வரம்பிலா ஆற்றக்கூடியவனா இருக்கிறான், அவனுடைய பெருநிலையை உணர்த்துகின்றன. இந்த பேரருடமை என்னன்னா, அந்த பெருநிலைகள் யாவும் நம் உயிர்களாகி நமக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறானே, அதுதான் அந்த பேரருள். ஆகவே அந்த பேரருள் உடமைங்கிறது மிகச்சிறந்த குணம். அவனுக்கு அது அணிகலனாக இருக்கிறதுன்னு சொன்னாரு. இதனால் அவ அருள் இறைவனுக்கு அணிகலமாதல் கூறப்பட்டதுன்னு சொன்னார். ஆக இந்த பாடலோடு தொடர்புடைய பல இயைவு கொண்ட செய்திகள் இருக்கின்றன. அந்த செய்திகளை எல்லாம் வருகின்ற சிந்தனையிலே செய்து அவற்றை தொடர்ந்து ஆறாண்டு உத்தர சிந்தனையையும் செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, இத்துடன் இந்த ஐந்தாண்டு உத்தரம் நிறைவடைகின்றது என்று கூறிக்கொண்டு